2 சாமுவேல் 6வது அதிகாரம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து இந்த அதிகாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மூதாதையர்கள் ரிஃபார்மர்ஸ் கூடியவங்க இந்த அதிகாரத்தை பல இடத்துல கோட் பண்ணி ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னா ஆண்டவரை எப்படி ஆராதிக்க கூடாது, ஆராதிக்கணும் என்பதை இந்த வசனத்தை இந்த சாப்டர் கோட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த சாப்டர் அடிப்படையில் அவங்க அதை சொல்றத பார்க்கிறோம். இந்த அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், தேவனை நாம் எப்படி துணிகரமா ஆராதிக்க கூடாது என்பதை விவரமாக பல ஒரு எக்ஸாம்பிளாக வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. துணிகரமான ஆராதனை எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும், நம்ம ஆவிக்குரிய விளைவுகள் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுல விசுவாச குறைவுல எவ்வளவு சோர்வுல ஏமாற்றத்துல அது கொண்டு போய் முடியும் என்பதையும் நாம் பார்த்தோம். அது நெகட்டிவாக பார்க்கறது மாத்திரம்ல, ஒரு பாசிட்டிவாகவும் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை, ஆண்டவரால் பிரியப்படுகிற ஏற்றுக்கொள்ளுகிற அக்செப்டபிள் வர்ஷிப், அதை எப்படி நாம் செய்யணும் என்பதை நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை செய்யும் போது வருகிற மாபெரும் ஆசீர்வாதங்களும் இந்த சாப்டரே சொல்லுது. பாருங்க எத்தனை விஷயம் ஆராதனையை பத்தி. சில நேரங்களில் நான் ஒரு அதிகாரத்தை பழைய ஏற்பாடு எடுத்தேன்னா 1-2 வாரத்துல தான் மோஸ்ட்லி அதை கவர் பண்ணிடுவோம். ஆனா இந்த ஆராதனை நமக்கு ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறதுனால நம்ம நேரம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாப்டர்ல நடக்கிற அதே சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் விவரமாக 1 கிரானிக்கல் 1:4 எழுதியிருக்கிறதும் 1:4:15 எழுதியிருக்கிறதும் பார்த்து போன வாரம் 3 முக்கியமான கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனைக்கு நாம் படித்தோம். என்ன அது? முதலாவது ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை, தேவனால் ஏற்கக்கூடிய ஆராதனை வந்து அவருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, அவருடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். நாம் பார்த்தோம் தாவீது அதை செய்ய தவறினாரு, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வர்றதுல அதை அதுக்கப்புறம் அதை திருத்தி கொண்டு அவர் செய்யறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை வந்து ஒரு இருதய ஆயத்தத்தோடு நம்மளை நாம் சுத்திகரித்து கொண்டு வந்து செய்கிற ஆராதனையாக இருக்கணும். அவருடைய மக்களாக நம்ம பார்க்கிறோம் தாவீது அதை செய்யாம ஒரு குருட்டு ஆர்வத்துல எல்லோரையும் கூடுவோம், எல்லாம் 30,000 பேரை கூப்பிட்டு வாங்கல் போய் உடன்படிக்கை அங்கெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை ஆயத்தம் படுத்துங்க பேச்செல்லாம் கிடையாது இல்லைங்களா. கோபம் எடுத்துட்டு வருவோம்னு ஒரு குருட்டு ஆர்வத்துல என்ன ஒரு ஆடம்பரம். அங்க பாத்தீங்கன்னா மியூசிக்கு பாட்டு பயங்கரமான ஒரு ஆடம்பரத்துல போனா, ஆனா ஆண்டவர் அவங்கள பயங்கரமா தண்டிச்சாருன்னு பார்க்கிறோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தாழ்மையோடு அவரு அந்த 1 கிரானிக்கல்ஸ் உங்களுக்கு போன வாட்டி நான் காமிச்சேன், அந்த ஆசாரியர்கள் தான் எடுக்கணும்னு சொல்றது மாத்திரம் இல்ல, அந்த ஆசாரியர்களுக்கும் மக்களுக்கும் அவர் ஒரு அவங்க தாழ்மையா சொல்ற, கர்த்தருடைய பெட்டியை நாம் எடுக்கும் போது உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திங்க, உங்களை நீங்க ஆயத்தம் படுத்திக் கொள்ளுங்கள், சாதாரணமா நம்ம போக கூடாது என்றதை சொல்றாருன்னா ரெண்டாவது கொள்கை ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை. மூணாவது கொள்கை என்ன? ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை, நாம் அந்த ஆராதனையில ஒவ்வொரு படியும் தேவன் நியமித்த அவருடைய குமாரனின் பலியின் மூலமாகத்தான் அதை நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய ஆராதனை எல்லாத்திலையும் அந்த உப்பு சார் உப்பு போடுற மாதிரி சாப்பாடுல எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் இயேசுவுடைய தியாகம், இயேசுவுடைய பணி, நம்ம பாட்டுல, நம்முடைய பேச்சில், நம்முடைய ஜபத்துல, பிரசங்கத்துல இயேசுவுடைய தியாக பலி இல்லாம இருக்க கூடாது இல்லைங்களா. அது அதை வச்சுதான் நமக்கு எதுவும் செய்ய முடியாது. எங்க பார்க்கிறோம்னா இவங்க 2 சாமுவேல் 6 பார்க்கிறோம். இதே அதிகாரத்துல 13வது வசனத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வராங்க, 3 அடி எடுத்து வைக்கிறாங்க, அடுத்தடி வைக்கல, பலிகளா கொடுக்கறாங்க இல்லைங்களா. பலிகளா கொடுத்து அந்த பலிகள் மூலமாக ஆண்டவர் நியமித்த அந்த காலத்தில் நியமித்த தெய்வீகமான சாதனத்தை பயன்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுகிரகத்தை அவர்கள் வேண்டுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்கள், உம் சமூகத்துக்கு வருவதற்கு உம்முடைய உடன்படிக்கை பெட்டி தொடுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து உம்முடைய நீர் ஏற்படுத்தின அந்த பலியின் மூலமாக, தெய்வீக பலியின் சாதனத்தின் மூலமாக உன்னுடைய மன்னிப்பையும் ஆதரவையும் நாங்கள் செஞ்சுகிறோம் என்ற விதத்தில் அவங்க அப்படி செய்யறத பார்க்கிறோம். ஓகே, தான் 3 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அக்செப்டபிள் வர்ஷிப். நம்ம மறந்தே போக கூடாது. இல்லைங்களா? இதை கேட்டவும் நல்லா இருந்துச்சு, ஒரு பிரசங்கம்னு விட்டுற கூடாது. இதெல்லாம் வார வாரம் வர்ஷிப் பண்றோம் இல்லையா? மூணு பிரின்சிபல், ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையை நாம் செய்தோம்னால் அவர் வார்த்தையின்படி இருக்கா? ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோமா? நம்ம இருதயத்தெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வந்திருக்கிறோமா? மூன்றாவதாக, ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் அடிப்படையில் நம்ம சொந்த நீதியில் அவருடைய தியாக பலியின் மூலமா வருகிறோமா? இதுதான் பிரின்சிபல், த்ரீ பிரின்சிபல்ஸ் ஆஃப் வர்ஷிப். இன்னைக்கு அப்படி நாம் வந்தோம் என்றால், ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை அப்படி நாம் செலுத்த வந்தோம் என்றால், அதன் மூலமா வருகிற மூணு அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை நமக்கு கொண்டு வருகிற அதிசயமான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லலாம் எழுதுறான்னு பார்த்தானா, எனக்கு அந்த ரெண்டு ரெண்டு லைன் வருது ஒரு தலைப்பு, ஏன்னா அவ்வளவு இருக்கு அதுல ஆசீர்வாதங்கள். அது ஒண்ணுன்னா பிரிச்சு கூட பத்து ஆசீர்வாதம்னு போடலாம் இல்லைங்களா. முதலாவது ஆசீர்வாதம், தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையை நாம் செய்யும் போது பரிசுத்தாவியின் பிரசன்னம், தேவன் அதில் பிரியப்பட்டு பரிசுத்தாவின் பிரசன்னமும் உதவியும் நம்முடைய ஆராதனைக்கு கொடுத்து, வேற என்ன எனக்கு சொல்றது தெரியல, தேவனுடைய பிரசன்னத்தை நமக்கு மத்தியில் நாம் அனுபவிப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் காட், கடவுளை நமக்கு மத்தியில் நாம் அனுபவிப்போம். அதான் முதல் ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம், கடவுளை அனுபவிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு அருளின மீட்பின் ஆசீர்வாதங்கள், மீட்பின் ஆசீர்வாதங்களை ஆராதனையின் சாதனங்களின் மூலமாக அதை ஒரு புதுதான் அதை அனுபவிக்கிறதுனால, அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கிறதுனால எல்லாம் கடந்த ஆனந்தமும் பேரின்பமும் நிறைந்து சந்தோஷத்தில் நாம் நிறைவோம். ரெண்டாவது. மூணாவதாக, அந்த ஆராதனையை முடித்து நாம் போகும்போது இந்த ஆசீர்வாதங்களோடு ஆவிக்குரிய வரங்களோடு நாம் வீட்டுக்கு போவோம். ஒன்னா இதை பார்ப்போம். என்ன இது? இதெல்லாம் இந்த வசனத்திலே நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இதனோட பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் பழைய, இதெல்லாம் நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்கு? நமக்கு இதுல இருந்து நம்ம கொள்கைகளை படித்துக் கொள்ளணும். அது புதிய ஏற்பாடுக்கும் ஒத்து போச்சுன்னா அது கொள்கைகள். நான் உங்களுக்கு புதிய ஏற்பாடுலயே காட்ட போறேன். முதலாவது பார்ப்போம், ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையை நாம் செலுத்தும் போது என்ன ஆகுது? ஆண்டவருக்கு பிரியமா செய்யறோம், ஆயத்தமா வரும், அவருடைய பலியின் அடிப்படையில் செய்யும் போது ஆண்டவர் அதில் பிரியப்பட்டு பரிசுத்தாவின் பிரசன்னம் நமக்கு மத்தியில் வந்து அவர் நம்மளை ஆராதிப்பதற்கு உதவி செய்கிறார். பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கடவுளை நமக்கு மத்தியில் நாம் அனுபவிப்போம். இதே நிகழ்ச்சி ஒன்னு கிரானிக்கல் 15வது வசனத்துல இத வருத நாம் பார்க்கிறோம். இவங்க வந்து அதை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சுருக்கமா போடுறாரு. ஆனா அங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தோம்னா 15:24-25
படிங்கிறோம். வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோட கொண்டு வர போனார்கள். கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியில் வைக்கிற ரேடியருக்கு தேவன் அனுகிரகம் பயணப்படுகிறார். அவர்கள்
பாருங்க, அவங்க போய் பெட்டியை எடுத்துட்டு வர போறாங்க, சந்தோஷத்தோடு எடுத்துட்டு வராங்க. இந்த 26வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது? கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினதினால், இங்கிலீஷ்ல when God helped them, கடவுள் அவங்களுக்கு உதவி செய்தார்னு போட்டிருக்கு. என்ன ஒரு அதிசயம்! கடந்த வாட்டி இதெல்லாம் நம்ம ஒன்னும் பார்க்கறது இல்ல. கடவுள் அனுகிரகம் பண்ணாருலாம் வருதா? ஒன்னும் இல்ல. புதிகரமான ஆராதனை செய்யும் போது பயங்கரமான வெளி ஆடம்பரம் இருந்துச்சு. என்ன அந்த 5வது வசனத்துல பார்க்கிறோம், ரெண்டு சாமியல்ல எல்லாரும் வீண வாக்கியங்களும் அந்த சுரமண்டலங்களும் அப்படி இப்படின்னு தம்புறோம், எல்லாம் அடிக்கிறாங்க, மியூசிக் எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு, மாம்ச முயற்சிகளை ஒருத்தருக்குமே அங்க இது இல்ல, எல்லாம் அடிக்கிறாங்க மியூசிக் டான்ஸ்ன்னு. ஆனா இப்ப தேவனுடைய வசனத்தின்படி செய்யும் போது, தாழ்மையோடு செய்யும் போது கடவுள் அதில் புரியப்பட்டு தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார், தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். பாருங்க, உதவி செய்தார். அந்த கடவுள் அந்த இதுல ஆராதனையில அவங்க என்னங்க, அதுல என்னங்க உதவி இருக்கு? அந்த பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன உதவி இருக்கு? இந்த லேவியர் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் உதவி தேவை. ஏன்னா இப்பதான் ஊஜா அந்த பெட்டியை தொட்டு தான் செத்தே போயிட்டார் இல்லைங்களா. அவங்களுடைய பயத்தை எல்லாம் அமைதலாக்கி இல்லைங்களா, அந்த பயத்தை எல்லாம் போக்கி தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோன்ற உணர்வோடு தேவனுக்கு நடுங்கி இது பலப்பட்டு ஆண்டவர் அவங்கள பலப்படுத்துறார். அவங்களுடைய பொறுப்பை அவங்களுடைய ஆராதனைய ஒழுங்கோடு சந்தோஷத்தோடு எந்த விதமான விபத்தம் இல்லாதபடிக்கு செய்து முடிக்க ஆண்டவர் அவங்களுக்கு அனுகிரகம் செய்தார். இதெல்லாம் மாறி போச்சு. போன மாட்டி ஏற்பட்ட அந்த இடரல் கீழே உழுவுறது தொடருது அந்த துணிகரமான அந்த ஜட்மெண்ட் அதெல்லாம் ஒன்னும் இல்லை. ஆண்டவருடைய அனுகிரகம், ஆண்டவருடைய அனுகிரகம்னா ஸ்மைல், ஆண்டவருடைய உதவி அங்க அவங்க பார்க்கிறாங்க. இதுதான் பிரின்சிபல். என்னன்னா ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய உதவி நமக்கு ஆராதனை நடத்தும் போது கிடைக்குது. ஆண்டவருடைய உதவி நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்தாவி நமக்கு மத்தியில் வந்து பரிசுத்தாவி நமக்கு உதவி செய்யறத நம்மால் உணர முடியும். பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஆவியானவருடைய உதவி தந்து அவங்க பிரசங்கம் பண்றது ஆவியானவர்னால் அவர் பேசுறாரு, ஆவியில் நிறைந்து அவர் பேசுறாரு. அவருடைய பேச்சும் சரளமா இருக்கிறதும் அந்த வார்த்தைகளும் தெளிவா வர்றதும் நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் இதுல பேசுறாருன்ற உணர்த்துதல் அந்த கேட்கிற மக்களுக்கும் ஆவியானவர் அவங்க பாடும் போது ஆண்டவரை துதிக்கும் போது வசனத்தை கேட்கும் போது ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார், ஆண்டவர் நமக்கு மத்தியில் இருக்கிறார்ன்ற உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். எவ்வளவு நம்ம ஒவ்வொரு ஆராதனையிலும் இதுதானுங்க நம்முடைய ஹேமா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நமக்கு துணிகரமான வந்தோமா செஞ்சோமா, நம்மனால ஆண்டவர் உதவி இல்லாத பாட முடியுமா? பாட முடியுமா? பாட முடியாதா? ஈஸியா பாட முடியும். என்னால ஆண்டவர் உதவி இல்லாம பிரசங்கம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். உலரிட்டு போக முடியும் இல்லைங்களா? வந்து ஏதோ பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் என்ற பேர்ல பண்ணிட்டு போக முடியும். நீங்களும் ஆராதனை என்ற பேர்ல சர்ச்சுக்கு வந்துட்டு போக முடியும். அப்படி ஒரு ஆராதனை நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து செய்யும் போது ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை செய்யும் போது அதுல ஆண்டவருடைய அனுகிரகம், ஆண்டவருடைய பிரசன்னம் நாம் உணர்ந்ததாக நாம் செல்ல வேண்டும். அதுல தான் ஆராதனையுடைய ஆசீர்வாதமே இருக்கு இல்லைங்களா. கடவுள் அதில் பிரியப்பட்டு நமக்கு மத்தியில் நான் அதை ரொம்ப டீப்பா உணர்வுங்க. அந்த நேரங்கள்ல அதை உணர்லன்னா ரொம்ப அழுதுருவன் கூட. ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணும் போது நம்ம உயிரை கொடுத்து பிரசங்கத்தை தான் தயார் பண்றோம். ஆனா ஆண்டவர் அதில் வந்து இடைப்பட்டு அது நமக்கு உதவி செய்து அது பிரசங்கிக்க உதவி செய்யலன்னா அதனால் எந்த ஆசீர்வாதமும் வரப்போறது கிடையாது. நம்முடைய துணிகரமான அகங்காரமான இருதயம் அநேக நேரங்கள்ல இது ஆராதனையும் சரி பிரசங்கத்தையும் சரி பழக்கமா செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு சரி சேர்த்துக்கு போயிட்டு ஆண்டவருக்கு ஒரு பாட்டை பாடிட்டு ஜபத்தை அடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். அது எந்த விதமான அதுதான் ட்ரெடிஷ்னல் சேர்த்தா நம்மளும் மாறிடுவோம். பாரம்பரிய சபையாக நம்மளும் மாறிடுவோம். அவங்களும் வாரம் வாரம் ஈஸியா அந்த தாத்தாங்க 300 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, இது ஆழமான உணர்வதாக நமக்கு இருக்கும். நம்ம வந்து ஒரு பிரசங்கன்ற பேர்ல உலர்றதோ ஆராதனை என்ற பேர்ல சும்மா பாடிட்டு போறதோ இருக்கவே கூடாது. எவ்வளவு ஈஸி, ஆண்டவரை நம்ம அனுபவிக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். இயற்கையா சில காரியங்களை செய்ய முடியும். இவங்க இயற்கையா தூக்கிட்டு போக முடியாதா? ஆண்டவரை டாக்டர் தூக்கிட்டு போறதுக்கு என்ன கஷ்டம்? தூக்கிட்டு போகலாம். ஆனா அதுல ஆண்டவருடைய அனுகிரகம் வேணும் இல்லைங்களா. இயற்கையா நம்ம பிரசங்கம் பண்ணலாம், ஆனா ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் வேணும். பாட்டிலையும் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் வேணும். நாங்க பாடுறதுல ஆண்டவரே உணர்த்துதலோட ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு நாங்க பாடணும். பரிசுத்தாவின் பிரசன்ன வர்ண என்ன ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா. நாம் இயற்கையாகவே செய்யக்கூடிய காரியங்கள்ல ஆண்டவருடைய அனுகிரகம் பிரசன்னம் அதுல இருக்கணும், உதவி அதுல இருக்கணும். அதுக்காகத்தான் ஜபிக்கணும். அதுக்காகத்தான் நம்ம வாரம் வாரம் ஃப்ரைடே ஜபிக்கும் போது ஒருத்தர் முதல்ல போன வாரம் பண்ண ஜபத்துக்கு நன்றி செலுத்துறாங்க, வரப்போற வாரத்துக்கு ஜபிக்கிறது அது ஒருபோதும் சடங்கு இல்ல, அது ஒருபோதும் ஒரு கஷ்டம் இல்ல, பிராக்டிஸ் இல்ல. அதுல நம்ம ஆமா 10 வருஷம் நம்ம ஆராதனை செஞ்சிருக்கலாம், அதே சபையா கூடி இருக்கலாம். ஆனா இந்த வாரம் இப்ப வந்து கூடும் போது அதுல அனுகிரகம் ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும். அது ஒருபோதும் ஒரு ஹேபிட்டாக ஒரு சடங்காக மாறாதபடிக்கு பார்த்துக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. இல்லைன்னா அதுல எந்த ஆசீர்வாதமும் இருக்காதுங்க. ஏன் நாம் அப்படி வந்து ஆண்டவருடைய ஐக்கியத்தையும் பிரசன்னத்தையும் அனுபவித்து நம்ம ஆராதனை செலுத்தும் போதுதான் யாராவது புதுசா நமக்கு மத்தியில் வரும்போது அவன் வந்து நம்மளா உணர்ந்துகிட்டு இருக்கோம் ஆண்டவருடைய பிரசன்னம். நம்ம மாத்திரம் இல்ல, யாராவது புதுசா வர்றவங்களும் தேவன் இவர்களுக்கு மத்தியில இருக்கிறார் என்று அவன் சாஷ்டாங்கமா எப்படி உழுவான். அதுல ஆண்டவருடைய அனுகிரகம் இருந்தா தானே இயற்கையா ஏதோ செஞ்சுட்டு போறாங்க ஒரு செத்த சபையா அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, அதனாலதான் ஒரு சடங்காக நம்ம ஒரு போதும் செய்யறதுல ஆழமாக நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து உணர்ந்து மாத்திரம் இல்ல, அதுக்காக நம்ம ரொம்ப ஏங்கணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டை பாடணும் ஈவினிங், ஆண்டவா பிரசன்னமாகி. இல்லைங்களா, என்ன ஒரு அருமையான, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் ஒரு பாட்டு, ஆண்டவா பிரசன்னமாகி. எதுக்கு வர்றோம் நம்ம ஆராதனை? ஜெபிக்கவா, பிரசங்கத்தை கேட்கவா, பைபிள்ல நிறைய தெரிஞ்சுக்கவா? இல்ல இல்ல, அதெல்லாம் நம்ம நோக்கமே இல்ல. ஜபிக்கிறதுக்கு இல்ல நம்ம வர்றது, பிரசங்கத்தை கேட்கறதுக்கு, பைபிள படிக்கிறதுக்கு இல்ல. இந்த பைபிள படிச்சு இந்த பிரசங்கத்தை கேட்டு ஜபித்து இதெல்லாம் சாதனங்கள், கிருபையின் சாதனங்கள். இந்த சாதனங்களின் மூலமாக தேவனை நாம் அனுபவிக்கலாம். இந்த சாதனங்களின் மூலமாக அவர் தெய்வீகமா அமைத்த சாதனங்கள் ஜபம், அவர் தெய்வீகமா அமைத்த சாதனம் வேத வசனம். அதனோட பணியில தான் அவர் தன்னை வெளிப்படுத்துறார், ஒரு பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துறாருன்னு சொல்லி இருக்கிறார். அதுக்குத்தான் நம்ம வரோம், வெறும் ஜபிச்சுட்டோம் வெறும் பிரசன்னத்தை கேட்டுட்டோம் போறதில்லை ஆராதனை. தேவனை, தேவனுடைய பிரசன்னத்தை, அனுகிரகத்தை, ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்த்தியும் ஆசை காட்டும் தாசன் இதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும். ஒவ்வொரு ஆராதனையிலும் இதான் நம்ம ஜபம் இருக்கணும் இல்லையா? வெறும் பிரசன்னத்தை கேட்டோம், இது இல்ல. நம்ம வி வாண்ட் காட், கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு வேணும், அவருடைய ஐக்கியம் வேணும். அதுக்காகத்தான் வரும், அருள் மாறி எங்கள் பேரில் வர்ஷிக்க பண்ணுமே, ஆசை காட்டு ஆசையோடு நிற்கிறோமே. அப்படி வரீங்களா? ஆசையோடு, ஆவலோடு, வாஞ்சியோடு, I want God. கடவுளை நான் அனுபவிக்கணும், கடவுளுடைய பிரசன்னத்தை நான் உணரணும். ஆண்டவா பிரசன்னமாகும் தாகம் இருக்குதா ஆராதனையில? நம்ம வர்றதுல ஜபத்தை பண்ணிட்டோம், வசனத்தை கேட்டுட்டோம், அதெல்லாம் சாதனங்கள். எதுக்கு சாதனங்கள்? தேவனை அனுபவிப்பது, தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவிப்பது, அதான் நம்முடைய ஏக்கமாக இருக்கணும். ஆசை காட்டும் ஆசையோடு நிற்கிறோம், ஆசீர்வாதம் ஊற்றிடும். ஆண்டவா பிரசன்னமாகி. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறாரே, இல்லைங்களா? ஒரு பாட்டம் நமக்கு இருக்கு, நமக்கு மத்தியில தேவன் இருக்கிறார், God is in our midst என்ற உணர்வு நமக்கு ஏற்படணுமே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணுமே. இந்த உலகத்திலேயே சொல்றேன், அதை விட ஒரு பெரும்பமான இடம் நமக்கு அனுபவம் வேற இல்லைங்க, வேற இல்ல. அதுல வர ஆனந்தத்தை விட அவர் அந்த மாதிரி ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்துல ஆராதிச்சு அதன் மூலமா அவர் பிரியப்பட்டு அவர் பிரசன்னத்தை நமக்கு, அவர் பிரசன்னத்தை நமக்கு மத்தியில வெளிப்படுத்துறாரு பாருங்க, என்ன ஆனந்தம். நான் சொல்றேன், அந்த மாதிரி ஆராதனை. ஒரு வாட்டி பேதருக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் அந்த இதுல மர்ரூப மலையில போய் அவங்களுக்கு ஆன மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவரே இந்த விட்டு போறதே வானா, உங்களுக்கு ஒரு கூடாரம் மோசேக்கு எலியாக்கு இங்கேயே போட்டுடலாம், போறதே வானான்ற மாதிரி ஆண்டவர் பிரசன்னத்தை அந்த ஆராதனை நாம் அனுபவிச்சோம்னா நமக்கும் அப்படித்தான் ஆராதனை. ஐயோ இந்த இடத்த, ஐயோ முடிஞ்சு போச்சே ஆராதனை, ஐயோ இந்த இடத்த விட்டு போறதுக்கே எனக்கு மனசு இல்லையே, இங்கேயே உலகத்துல இருக்கிற பொறுப்புனால பல்ல கடிச்சுக்கிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவோம் நம்ம. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம்னா, ஆனா இப்போ எப்படா முடியும் ஆராதனை, வீட்டுக்கு போலாம் ஓடி போலாம் அப்படின்னு நமக்கு இருக்கு. அதெல்லாம் மாத்தணுமே. ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையை நாம் செய்யும் போது தேவனுடைய பிரசன்னம் நமக்கு மத்தியில் வெளிப்படுகிறதே, அதுக்கு ஆசையோடு ஆவலோடு வந்து நிற்கிறோமே ஆண்டவரே. அது நான் ஒண்டி ஜபிச்சா முடியுமா? அதெல்லாம் நீங்களா உணர்ந்து ஜபிக்க வரணும், அதுக்கு தான் நம்ம வரோம். இதோட வெறும் பிரசன்னத்தை கேட்க வரல நம்ம, அதை நம்ம மாத்திக்கணும். நம்ம வெறும் ஜபிக்கிறதுக்கு வரல, ஜபிக்கிறதுக்கு பிரசங்கத்துக்கு இதெல்லாமே சாதனைய ஜீவனுள்ள தேவனை ருசி பார்க்க வருகிறோம், அவரை அனுபவிக்க வருகிறோம். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம இந்த ஆசி ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையை செய்யும் போது ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய பணி நமக்கு மத்தியில் நடக்குது, அவருடைய உதவியை நம்ம எதிர்பார்க்கலாம். பாருங்களா, அவருடைய வார்த்தைக்கு விரோதமா போகும்போது, அவர் வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது அவர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார், உங்களுடைய வாக்கை நம்பி நிற்கிறோம்னு ஒரு பாட்டு வருது. நீங்க வந்து எங்களுக்கு மத்தியில பிரசன்னம் ஆவீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்களே, எங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறேன்னு நான் இருக்கிறேன்னு குறுட்டா நம்பிக்கிறது இல்ல. ரெண்டு மூணு பேர் அவர் வார்த்தையின்படி சபையாக கூடும் போது அவர் இருக்கிற பிரசன்னத்தை நாம் உணர்ந்து போகும். இயேசுக்கு எங்களுக்கு மத்தியில் இருந்தார், அவர் எங்களோடு இருந்தார் என்ற பிரசன்னத்தை நாம் உணர்ந்து போவோம் என்ற வாக்கை நம்பி இருக்கிறோம். அந்த ரெகுலரா இது மாத்திரம் இல்ல, இதை எப்படி எந்த அடிப்படையில சொல்றோம், புதிய ஏற்பாடுல ரெகுலரா பார்க்கிறோங்க நம்ம. ஏன் அவர்கள் எல்லோரும் அடிக்கடி என்ன வருது, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டார்கள். எத்தனை தடவை வருது புதிய ஏற்பாடு சபையில இல்லைங்களா, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டார்கள். இந்த பாருங்களேன், ஒரு அப்போஸ்தலர்கள் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திற்கும் அப்பம்பிக்குதலுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். 43 அவங்க எல்லாம் தரித்திருந்து அங்கு இருக்கும் போது எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. பயம், அது தப்பான டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா everyone had a deep sense of awe. எல்லாருக்கும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தேவ பயம் உண்டாயிற்று. ஏன், தேவ ஜீவனுள்ள தேவன் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தாங்க. அவங்க அப்பம் பிக்குதல்லையும் ஜபத்திலையும் தரித்திருக்கும் போது, ஜபத்துல தரித்திருக்கிறதுக்காக ஜபம் இல்ல, வசனத்தை படிக்கிறதுக்காக வசனம் இல்ல, அந்த வசனம் அந்த அப்பம் அதன் மூலமாக ஜீவனுள்ள பயங்கரமான தேவனை அவங்க அனுபவித்தாங்க. There was a deep sense of awe. அதன் மூலமா அந்த Mark 16:22 இன்னொரு வசனம் வருது, ஆண்டவர் அங்கெல்லாம் போய் அவருடைய வார்த்தையின்படி பிரசங்கம் பண்ணும் போது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு மத்தியில் பணி செய்தார். பாருங்களா, அதான் நாம் பார்க்கிறோம், அதே கொள்கை தான் இங்க. ஆகவே நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை செய்யும் போது பரிசுத்தாவி நமக்கு மத்தியில் வந்து ஆராதிப்பதற்கு நமக்கு உதவி செய்யற அந்த உதவி பிரசன்னத்துக்காகத்தான் நாம் ஏங்கணும். ஆசையோடு ஆசையோடு ரொம்ப ஆசை. நேரங்களில் ட்ரிப்புக்கு போகும்போது எவ்வளோ ஆசையா போறோம். அந்த காலத்துல சினிமாக்கு போகும்போது என்ன ஆசையா போகும் இல்லைங்களா. இந்த ஹீரோ வரும்போது அப்படியே என்ன ஒரு விசில், என்ன ஒரு கைத்தட்டல், என்ன ஒரு இது, அதெல்லாம் உலக இதா போயிருச்சு. ஆனா இங்க நம்ம எதுக்கு வருவோம், இந்த சும்மா பாட்டு பாடி ஒரு என்ன டல்லா இருக்க ஆராதனைக்கு வரல. நம்மளுடைய கதாநாயகன் நமக்கு மத்தியில வரணும், அதுக்கு ஆசையோடு உண்மை நாம அனுபவிக்கணும். ஆண்டவரே உண்மை நாங்க அனுபவிக்கணும், உன் வார்த்தையின் மூலமா ஜபத்தின் மூலமா உன் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அதான் வர்ஷிப், அதான் வர்ஷிப், தேவனுடைய ஐக்கியத்தை நான் அனுபவிக்கணும். அதான் நம்முடைய இறுதி குறிக்கோள். நாம் பாடுறதுலயும் ஜபிக்கிறதுலயும் பிரசங்கம் செய்யறதுலயும், ஏன்னா இதன் மூலமா இந்த சாதனத்தின் மூலமாகத்தான் அவர் பிரசன்னத்தை வெளிப்படுத்துவேன் அவர் சொல்லி இருக்கிறார். அதை செய்யும் போது ஒரு குலைமும் வைக்காம ஒழுங்கா நாம் வந்து செய்யும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கிற ஆவலோடு வாஞ்சியோடு வரணும். அதான் போட்டிருக்கு, தாவீது யோசிச்சு பாருங்க, மான்கள் நீரோட வாஞ்சிக்கிறது போல் வாஞ்சித்து கதறுகிறது போல் தேவன், தேவனே என் ஆத்துமா உன்னே வாஞ்சித்து கதறுகிறது, ஜெபிக்க வாஞ்சிக்கிறது, வேதத்தை படிக்க வாஞ்சிக்கிறது. வேதத்தை வாசம், வேதத்தின் மேல் ஆசை நமக்கு இருக்குதான். ஏன் அந்த வேதத்தின் மேல் ஆசை, அந்த வேதத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் நம்மளோடு பேசுறார். The goal is the நிறைய நேரங்களில் தான் பிரச்சனை எங்களுக்கு. எனக்கு ஒரு பழைய சொன்னார், ரிஃபார்ம்ட் இதுல நிறைய ஒரு பிரச்சனை தான், சாதனத்திலேயே தங்கி விடுகிறார்கள். சத்தியத்தை அறிவுறது சத்தியத்தை அறிகிற நோக்கம் இல்லை, அந்த சத்தியத்தின் மூலமாக தேவனை நாம் அடையணும், தேவனை நாம் அறியணும் இல்லைங்களா, தேவனுடைய உறவை நாம் அனுபவிக்கணும், தேவனோடு நாம் நெருங்கணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. வாஞ்சித்து கதறுகிறது, உண்மையில் ஆசையோடு வாஞ்சித்து கதறுகிறது. தஞ்சம் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், தேவன் மேல் ஆத்துமமே தாகமா இருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்று ஆத்துமா நின்றிட ஆத்மா வாஞ்சிக்குதே. நமக்கெல்லாம் அந்த வாஞ்சி எல்லாம் இருக்குதா? இதுக்குத்தான் நாங்க வர்ஷிப்புக்கு வரணும், இதுக்குத்தான் ஓடோடி வரணும். தாவீது இந்த ஒரு பாட்டுல பாடணும், என் வாழ்நாள் எல்லாம் தேவனுடைய வீட்டில் இருப்பதே என்னுடைய பெரிய ஆசையா இருக்கு. நமக்கெல்லாம் ஏன் அப்படி இல்லை? ஏன்னா சடங்காசாரி ஆராதனை பண்றோம் நிறைய நேரங்கள்ல. நாம் ஆராதனை தேவனுக்கு ஏற்றபடி பண்ணும் போது, ஜபித்து எல்லாத்தையும் செய்யும் போது ஜீவனுள்ள தேவனை நாம் அனுபவிக்கிறோம். இங்க ஆண்டவர் வரார், அங்க இருக்கிறார், அவரை நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிறேன். ஆகவே சகோதரர்களே, உங்களுக்கு இது எப்படி இருக்கோ, எனக்கு வாயெல்லாம் ஊர்ற மாதிரி இருக்கு, அதனால ஆண்டவர் எனக்கு மத்தியில் வருவார்னா என்னுடைய முயற்சி எல்லாம் போட்டு ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையை நாம் செய்யணும். என்ன இந்த பெந்தகோஸ்த ஆராதனை செய்யறாங்க, துணிகரமான மியூசிக்க போட்டுக்கிட்டு, டான்ஸ போட்டுக்கிட்டு, ஆடிக்கிட்டு, பாடிக்கிட்டு, உணர்ச்சிகளை கிளப்பிக்கிட்டு, கைய தட்டுறதுதான் ஒரு ஃபுல்லா மியூசிக்க போட்டுக்கிட்டு உணர்ச்சியை தட்டுறது. உண்மையா ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதுனா எப்படி என்றத அவருடைய வார்த்தையின்படி ஆராதித்து உலக மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு காட்டுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவங்களெல்லாம் கேலி பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு செத்த ஆராதனையை செய்யக்கூடாது இல்லைங்களா. ஆகவே முதல்ல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது, ஆண்டவரை நாம் ஆராதிக்க வரும்போது எல்லாத்தவிட முக்கியம், எல்லாத்தவிட நம்முடைய குறிக்கோள் என்ன, அவருடைய பிரசன்ன அனுகிரகம் நமக்கு மத்தியில் இருக்கும். அதுக்குதான் வரும், அதுக்குதான் வரும், அவரை பார்க்க வரும். அவரை பார்க்க எங்கும் இல்லாத தேவர் ஊரூரா போறாங்க, பிரயாணம் பட்டு மொட்டை அடிச்சுட்டு போறாங்க திருப்பதிக்கு. அந்த ஜீவனுள்ள தேவர் எங்களுக்கு மத்தியில் வரார், வரேன்னு இருக்கிறார். அவரை நாம் அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை செய்யும் போது நாம் அனுபவிக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் காட் இன் தி வர்ஷிப். ஓகே, ரெண்டாவது, அவரை அனுபவிக்கிறது மாத்திரம் இல்ல, அவருடைய அதிசயமான மகிமையான மீட்பின் ஆசீர்வாதங்களை நாம் ஒரு உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிறதுனால எல்லை கடந்த ஆனந்தத்தோடு, பேரின்பத்தோடு, அடக்க முடியாத சந்தோஷத்தோடு நிரம்புகிறோம். எல்லை கடந்த ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தோடு, அடக்க முடியாத சந்தோஷத்தோடு நிரம்புகிறோம். பாருங்க அந்த வசனத்துல 2 Samuel 14 படிங்களா,
அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பற்றியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வாக்கின் வழியே மோசே கற்பித்த பிரகாரம்.
இல்ல, இது 2 Samuel 6:14. ஒரே நிகழ்ச்சி, அங்க சில விஷயங்களை பார்க்கிறோம், அங்க இல்லாத, அங்க இருக்கிற இல்லாத இங்க நம்ம பார்க்கலாம். இது கூட அங்கேயும் இருக்கு, இதை பார்க்கலாம். இதுல
பார்த்து
14 படிக்கிறீங்களா? சாரி, 14.
கடலூர் ஏபோசை தடுத்துக் கொண்டு
தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக நடனம் பண்ணினான். இது வந்து தாவீது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பதாக நான் நிற்கிறேன்ற ஆழமான உணர்வோடு, ஏன்னா ஆண்டவருடைய அனுகிரகத்தை பார்த்தோம், அவர் பிரசன்னமாயிருக்கிறார். அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறார் தாவீது தேவனுடைய பிள்ளையாக. இப்ப எந்த நிலையில அனுபவிக்கிறார் யோசிச்சு பாருங்க. 50 வருஷமா அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கு, அதை கொண்டு வரணும்னு ரொம்ப ஆவல் தாவீதுக்கு, பல வருஷங்களா ஆவல். இப்பதான் கொண்டு வந்திருக்கிறாரு அவர். ஆனா முதல் தடவை செய்யும் போது தப்பா செஞ்சிட்டார், தப்பா செஞ்சு அதனால விளைவுகளை அனுபவித்து 3 மாதம் அந்த விளைவுகள்ல வேதனைப்பட்ட தாவீது இப்ப மனம் திரும்பின மாதிரி திரும்பி ஒரு கெட்டகுமாரன் போற மாதிரி போகும்போது ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் இருந்துட்டு திடீர்னு ஆண்டவருடைய அருள பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது எல்லா ஆனந்தம்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த கெட்டகுமாரனுக்கு எப்படி ஆண்டவர் வந்து அவரை அணைச்சி முத்த கொடுக்கற மாதிரி தாவீதுக்கு 3 மாசம் காஞ்சி போனார். ஒரு நிமிஷம் ஆண்டவர் விட்டு இருக்கிறது மனுஷன், இப்ப பாரு இரவும் பகலும் தேவனே துதிக்கிற மனுஷன். இப்ப 3 மாசம் இப்போ மீண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது, அவருடைய மீட்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் போது தாங்க முடியல மனுஷனுக்கு. பாருங்க, அதை எடுத்துட்டு இவர் வர்றாரு. அவர் அங்க பாக்குறோம், அவரு ரெண்டு விஷயங்கள் அவரை ரொம்ப அவர் அளவு கடந்த ஆனந்தத்துல நிரப்புது. ஒண்ணு வந்து அவர் தேவனுடைய எப்பேற்பட்ட தேவன், அந்த தேவனுடைய குணாதிசயங்களை அவர் யோசிச்சு பாக்குறாரு. ரெண்டாவது, அந்த மகிமையான தேவன் என்னை போய் தெரிந்து கொண்டு எனக்கு போய் மீட்பின் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரேன்றத அனுபவிச்சு அவர் அந்த அடவு கடந்த ஆனந்தத்துல நிரம்புறார். பாருங்களா, எப்படி தெரியும் இது ரெண்டு? ஏன் அவரு அவருடைய தேவனுடைய குணாதிசயங்களை யோசிச்சு பார்த்து இப்படி அவர் ஆராதித்தார் நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, ஏன்னா இவர் இந்த அந்த உடன்படிக்கை பெட்டி எடுக்கும் போது ஒரு சங்கீதத்தை அவர் பாடி இருக்கிறாரு. அது 68வது சங்கீதம். அந்த சங்கீதத்தை நம்ம திருப்ப வேண்டியதில்லை. ஆனா அந்த அது எல்லாருக்கும் தெரியும், இந்த அந்த நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம். அந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா தாவீது ஆவியால் நிரம்பி அவர் தேவனுடைய குணம் எவ்வளவு மகிமையான தேவன் அவர். அந்த சங்கீதத்துல நீங்க 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா, நீதிமான் படிங்க,
நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து தலை போர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்.
அவருக்கு முன்பதாக களி கூறுங்கள், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இதெல்லாம் எப்போனா இந்த நேரத்துல தான். இதெல்லாம் அவர் என்ன, ஏன் அப்படி அவர் நடனம் ஆடுற அளவுக்கு ஏன் அந்த அளவுக்கு உணர்ச்சி வந்துச்சுன்னா, தேவனை நினைச்சு பாக்குறாரு. ஒரு யெகோவா தேவன் நினைச்சு பார்த்து 19வது வசனத்துல பாருங்களேன், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நன்மையினால் நம்மளை நிரப்புகிறார், நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. பூமியின் ராஜாக்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அப்படின்னு தேவனுடைய குணாதிசயங்களை நினைச்சு நினைச்சு பார்த்து, அங்க ஒரு ஒரு கடுகு வந்து நினைச்சு 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 பார்த்து மேல மேல பரலோகத்துக்கிட்ட போற மாதிரி இந்த மனுஷன் ஆராதனையில நிரம்பி ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே போறத நம்ம பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையில இவ்வளவு ஆண்டவரை பப்ளிக்கா ஆண்டவரை ஆராதித்தாருன்றதை நம்ம பார்க்கல. அது மாத்திரம் அது ஒரு காரணம். அவர் ஏன் அந்த அளவுக்கு ஆனந்தத்துல நிரம்பினாரு நம்ம புரிஞ்சுக்க வரோம், அவருடைய ஆவியில புரிஞ்சுக்க வரோம். ஒண்ணு இந்த சங்கீதத்தை அந்த நேரத்துல எழுதி இருக்கிறார். ரெண்டாவது மீகால் கிட்ட பேசும் போது 21வது வசனத்துல அவர் ரெண்டு காரணத்தை சொல்றாரு, ஏன் அவர் அந்த மாதிரி நடந்து மாறினார். என்னாவது முதலாவது காரணம், நான் கர்த்தருக்கு முன்பதாக செஞ்சேன், நான் கர்த்தருக்கு முன்பதாக இருந்ததை நான் உணர்ந்தேன். அடுத்ததாக, எப்பேற்பட்ட கர்த்தர், என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், என்னை தெரிந்து கொண்ட கர்த்தர், என்னை தெரிந்து கொண்ட என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை அவர் உணர்ந்து, அந்த தெரிந்து கொள்ளுதல் என்ற சத்தியம் எவ்வளவு மகத்தானது என்ற சத்தியத்தை அவர் உணர்ந்ததுனால அவருக்கு ஆனந்தம் சந்தோஷம் நிரம்பி போச்சு. ஆகவே தேவன் இறையாண்மை உள்ள தேவன். எத்தனையோ பேர் தெரிந்து கொண்டிருக்கலாம், என்ன போய் தெரிந்து கொண்டு ஒரு ஆடு மேய்க்கிறவனை என்ன தெரிந்து கொண்டு அவர் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை இல்லைங்களா. அவர் இறையாண்மை யாருக்கு இஷ்டம் வருதோ தெரிந்து கொள்ளலாம். ஆனா என்னை தெரிந்து கொண்டு அவருடைய இறையாண்மை தெரிந்து கொள்ளுதல்னால எப்படியெல்லாம் என்னை நடத்தி இம்மட்டும் நடத்தி என்னை ராஜாவாக உயர்த்தின தேவன், என்னை நீத்த தேவன், அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது தன்னைத்தான் அவர் நம்ம தெரிந்து கொள்ளுதல நினைக்கும் போது என்ன ஆகுது. நீங்க ஆழமா அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை பத்தி நமக்கு ரொம்ப தாழ்வான எண்ணம் வரும். அவ்வளோ பெரிய தேவன் என்ன தெரிந்து கொண்டாருன்னா அதுக்கு எந்த விதத்திலயும் நான் தகுதி இல்லையே அப்படின்னு தன்னைத்தானே தன்னை பற்றியே தாழ்ந்த எண்ணம் கொண்டு தான் ராஜா என்பதையும் மறந்து போய் இல்லைங்களா, அவர் என்ன நன்றியில நிரம்பி போய் அங்க சாதாரணமா அந்த ஆசாரியர்கள் தன்னுடைய துணியெல்லாம் கலட்டிட்டு, ராஜா துணி, அந்த ஆசாரியர்கள் போடுற ஏபோத்து துணிகளை நார்மலா வர்ஷிப் பண்றவங்க போடுறதுதான், அதை போட்டுக்கிறார். போட்டுக்கிட்டு ஏன் நான் ராஜாவா நடத்துறது இல்லை, இன்னும் ஆராதனையின் லீடராக வர்ஷிப் லீடராக உங்களை நடத்த போறேன்னு சொல்லி ஆராதனையில ஆண்டவருடைய மீட்பின் ஆசீர்வாதங்களால அவர் உணர்த்தப்பட்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக நடனம் ஆடினான். என்ன ஒரு பாடம். இதுல என்ன பாடத்தை நம்ம படிச்சுக்கிறோம், அவர் ஏன் ஆடினாருன்னு பார்க்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்களை ஒரு பக்கம் நினைச்சு பார்க்கிறார், எப்பேற்பட்ட தேவன் முன்பதாக நிற்கிறான்னு. ரெண்டாவதாக, அப்பேற்பட்ட தேவன் என்ன போய் தெரிந்து கொண்டு எனக்கு மீட்பின் ஆசீர்வாதங்களை அருளி என்னை உயர்த்தினாரே என்னை நடத்தினாரேன்னு பார்த்து அவரால் தாங்க முடியாம ஆடுறார். இதுல இந்த பாடங்கள் என்ன, இதுல இருந்து ஒரு பாடம் என்ன, அவர் நடனம் ஆடினார் ஆகவே நாமளும் எல்லோரும் அடுத்த வாரத்துல இருந்து நடனம் ஆடலாமா. அதைத்தான் சில பேர் அத ஒரு ஒரு சூப்பர்ஃபிஷியலா ராங்கா அப்ளை பண்றது இல்லைங்களா. அது எவ்வளவு முட்டாள்தனம்னு இன்னைக்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது வேதத்துக்கு முரணானது, ஆனா அதுல நம்ம போக்கஸ் இருக்கக்கூடாது. நான் சுருக்கமா நான் சொல்லி முடிக்கிறேன், என் பிரசங்கம் முழுவதுமா அது சொல்லலாம். அது முட்டாள்தனம்னு கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். பல தப்பு, அது பல காரியங்கள தப்பு. ஏன்னா இது வந்து இந்த சூழ்நிலை எப்போ இஸ்ரவேல் அந்த நேரம் வந்து அவர் ஒரு ஆண்டவர் வந்து ஒரு ஜனத்தை ஒரு தேசத்தை நடத்துற ஒரு காலகட்டம், இஸ்ரவேல் தேசத்தை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அந்த தேசம் வந்து சரீர பிரகாரமாக கலாச்சார பிரகாரமாக அந்த தேசத்தை ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா. அவர்களுக்கு பெரிய விடுதலைகளை கொடுக்கும் போது, பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு முறை ஒரு நடனமாக இருந்துச்சு. இதுக்கு முன்பதாகவும் நம்ம அவர் செங்கடலை பிரிக்கும் போது அந்த மிரியம் அங்க இருக்கிற பெண்கள் நடனம் ஆடினதை நம்ம பார்க்கிறோம். அதுல எந்த தவறும் இல்லை. அவங்களுக்கு நன்றியில ஆண்டவர் நன்றியில அவங்க செய்யறத ஒரு விசேஷ ஒரு நேரத்துல செய்யறத பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு அப்பேற்பட்ட தேசமா இருக்கு. அப்படிப்பட்ட தேசமாகவும் சரீர பிரகாரமான தேசமாகவும் நம்மளை நடத்துற எகிப்துல இருந்து காப்பாத்தி வந்து அப்படி எல்லாம் செய்யறோம். இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் இல்ல, ஆவிக்குரிய ராஜ்யமா இருக்கிறதுனால அங்க இருந்ததெல்லாம் நம்ம இங்க ஃபாலோ பண்றது தவறு முதலாவது. அது மாத்திரம் நம்ம புதிய ஏற்பாடுல ஆண்டவராக இயேசு என்ன நடந்து மாடினதுப்பா, அவருக்கு இல்லாத நன்றியா, அவர் செய்யாத ஆராதனையா, அவர் ஆராதனை எத்தனை வாட்டி செஞ்சார், எங்கேயாவது அவர் நடனம் ஆடினார் போட்டிருக்கா, இல்ல பேதுரு நடனம் ஆடினார், பவுல் நடனம் ஆடினார், எங்கேயாவது படிக்கிறோமா, முதல் நூற்றாண்டு சபோல் எல்லோரும் சேர்ந்து நடனம் ஆடினார்கள் போட்டிருக்கா, என்ன முட்டாள்தனம், ராங் ஆர்குமெண்ட். அது மாத்திரம் இல்ல, இது வந்து ஒரு பொதுவாக ரிப்பீட்டட், இது பப்ளிக் வர்ஷிப்பே இல்ல, பொதுவாக ரிப்பீட்டேட்டிவா ஆலயத்துல செய்யப்படுகிற வர்ஷிப் இல்ல, தொடர்ந்து செய்யப்படுகிற ஆலயத்துல செய்யப்படுகிற வர்ஷிப் இல்ல, ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சி. அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வர்றது ஒரு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அந்த நேரத்துல தாவீது அது நடனம் ஆடினாரு, அதுக்கு எந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம நடனம் ஆடணும்னு சொல்றது முட்டாள்தனம், பயங்கரமான முட்டாள்தனம். அநேக பேர் ஏங்க அப்ப நடனம் ஆடுறாங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய நடன தாளங்கள் சபையில் வெளிப்படுத்துவதற்காக நடனம் ஆடுறாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய நடந்த தாளங்க உலக பிரகாரமா அவங்க இருக்கிறதுனால நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நிறைய அவங்க போடுற ஸ்டெப் எல்லாம் லேட்டஸ்டா அந்த மூவிஸ்ல இருந்து கத்துக்குவாங்க இல்லைங்களா. வேற எங்கன்னா ஆடி இருப்பாங்க, அந்த சேர்த்துக்கு வந்தோம் அந்த கால் அடங்க மாட்டேன், அதே மியூசிக்க போட்டுக்கிட்டு அது ஆண்டவர் பேர்ல, அங்க இருந்து சினிமா பேர் இல்ல ஆண்டவர் பேரை போட்டுக்கிட்டு அதே ஸ்டெப்ல டான்ஸ் ஆடுறது ரொம்ப தப்பு. சர்ச்சுக்கு வந்து அப்படி செய்யறது, ஏன்னா தாவீது வந்து இங்க நடனம் ஆடினாருன்றது எந்த டான்ஸ் கிளாஸுக்கும் போய் வந்து நடனம் ஆடல, ஒரு குத்து பாட்டுக்கும் எந்த நடனம் ஆடல, அவர் கத்துக்கிட்ட நன்றியில பெருக்கி குதிக்கிறாரு. ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட் டான்ஸ், அது கைய பிடிச்சிட்டு இப்படி சுத்துவாங்க. அது மாத்திரம் இல்ல, தாவீத தவிர்த்து வேற யாராவது நடனம் ஆடினாங்கன்னு போட்டிருக்கா, எல்லா ஊரே நடனம் ஆடிச்சாங்க, குரூப் குரூப்பா இவங்க ஆடுவாங்க, சரிங்களா. அது மாத்திரம் இல்ல, இப்ப நடனம் ஆடுற யாருமே தாவீதுடைய உணர்த்துதலும் நன்றி பெருக்கும் அந்த அதிசயமான தேவனுடைக்கு முன்பதாக இருந்து செய்கிறேன் உணர்வே இல்லை இல்லைங்களா. அதெல்லாம் சும்மா உலக பிரகாரமாக தாவீத் பக்தன் தன்னுடைய நன்றியை தன்னுடைய நன்றி பெருக்க வெளிப்படுத்துகிற விதத்துல உடம்பு தாங்க முடியாத நன்றி பெருக்க செய்கிற ஒரு செயலை எடுத்துக்கிட்டு போய் ஒரு பாவ காரியத்தை ஆண்டவர் கட்டளையிடாத ஒரு காரியத்தை சபையில கொண்டு வந்து செய்யற அட்டூழியம் இருக்க, அதெல்லாம் பொறுத்துக்க கூடாது. நீங்க ஜான் ஜபராஜ் நல்லா பாடுறாரு அதனால அவர் டான்ஸும் பார்ப்போம், அதெல்லாம் பொறுத்து ஆண்டவர் அருவருக்கிற காரியம். பிசாசுக்கும் நல்ல வாய்ஸ் இருக்கும் அதனால அந்த வாய்ஸ கேட்கலாமா நம்ம, அதெல்லாம் பொறுத்துக்க கூடாது. That's a horrible thing. Okay. அது அது ஒரு பக்கம், ஓகே அது தப்பு தான், அதை நம்ம மறுக்கல. ஆனா அதை வச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போயிடக்கூடாதுங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அவங்க எல்லாம் குற்றப்படுத்துற மாதிரி குற்றப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து அவங்க எல்லாம் உலக பிரகாரமான உணர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன, நம்முடைய ஆராதனை கொஞ்சம் கூட ஒரு உணர்வே இல்லாம செத்த ஆராதனையா இருக்கும்படி நம்ம செஞ்சிடக்கூடாது. அதுதான் இங்க முக்கியம். இதுல பாடம் வந்து நம்ம நடனம் ஆடணுமா இல்லையான்றது பாடம் இல்ல, அது அது கிளியர், ஆடவே கூடாது, புதிய பாடம் அது அனுமதிக்கல. அதுல பாடம் என்ன, ரைட் அப்ளிகேஷன் என்ன தெரியுமா, ஆண்டவரை உண்மையோடு நாம் ஆராதி அவருக்கு ஏற்றபடி ஆராதிக்கும் போது எல்லை கசந்த ஆனந்தமும் பேரின்பனும் நம்ம இருதயத்துல நிரம்பி முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நமக்கு மனசு வரணும். அவரை ஆராதிப்பது இப்படித்தான் ஆராதிக்கணும்னு நமக்கு இங்க பாடம் வருது பாருங்க. தாவீது இப்படி தாவீதுடைய நடனம் நமக்கு வேத ஒரு 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 கொள்கையா என்ன வருது, ஆண்டவருடைய ஆராதனை வந்து ஒரு ஆனந்தம் நிறைந்த ஒரு எக்ஸூபரன்ட் இங்கிலீஷ்ல, ஒரு ஒரு ஆர்வம் நிறைந்த, ஒரு பொங்கி வழிகிற ஆனந்தம் நிறைந்த ஒரு ஆராதனையாக இருக்கும். அதுதான் நமக்கு சொல்லித்தரு. ஒரு செத்ததாக உணர்வில்லாத ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு செய்யவே கூடாது. அதான் நமக்கு இங்க காட்டுகிற பயன்பாடு பாருங்க. ஆமா, ஆண்டவருடைய ஆராதனை ஒழுங்கா தான் நடத்தணும், பயபக்தியோடு தான் நடத்தணும், வேதத்தின்படி தான் நடத்தணும். ஆனா அது நம்ம ஆனந்தம் நிறைந்த ஆராதனையாக அவருக்கு செலுத்தணும். அறந்த அது பொங்கி வழி. எத்தனை பாட்டிற்கு சந்தோஷம் பொங்குதேன்னு, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதுன்னு. ஆண்டவருடைய ஆராதனை ஒழுங்கா செய்யறோம், கம்பீரமா செய்யறோம்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு சடங்காச்சாரியம் லீகலிஸ்டிக்கா செத்த ஆராதனையா செய்யற நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரீம் ஒண்ணு, நடனம் ஆடுறதுக்கே போயிடுறது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன, அப்படியே ஒன்னு அசைவு கூட இல்லை, வாய் கூட அசையமான்னு தெரியாது. அவர் ஆராதனையில பாடும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆராதனை ரொம்ப தப்பு. தாவீது தன் முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதித்தான் போது, நம்முடைய ஆராதனை நம்முடைய முழு பலத்தோடு கவனத்தோடு உணர்ச்சிகள் எல்லாம் பொங்கி ஆண்டவரை ஆராதிக்க நம்ம வரணும். இது வேத ஆராதனை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, சரியானது வேத ஆராதனையில நம்ம நம்முடைய முழு இதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவரை எப்படி என்ன வச்சு ஆராதிக்கிறோன்றது மாத்திரம் இல்ல, அவர் எப்படி ஆராதிக்கணும்ன்றதும் முக்கியம் இல்லைங்களா. ஒரு செத்த விதத்துல ஆராதிக்கவே கூடாது. ஒரு விதத்துல அன்பிப்ளிக்கல் வர்ஷிப், அதுக்கு நம்ம பயப்படணும். வேதத்தின் படித்தான் நம்ம ஆராதிக்கணும். இன்னொரு விதத்துல சடங்காச்சாரிய வர்ஷிப்புக்கும் நம்ம செத்த போரிங் வர்ஷிப்புக்கும் நம்ம பயப்படணும். அப்படி ஆயிரவே விடக்கூடாது நம்முடைய ஆராதனை. கடவுளுக்கு பயந்துதான் அதே நேரத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு ஆராதிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை படைச்சதே அவரை ஆராதிக்கணும் என்பதற்காகத்தான். நாம் எதற்காக படைக்கப்பட்டோமே அந்த காரியத்தை செய்வது தான் பெரும் ஆனந்தத்தை படைப்புக்கு கொடுக்கவே முடியும். அதை போய் நம்ம போய் ஒரு போரிங் விஷயமா மாத்தலாமா, யோசிச்சு பாருங்க. அப்படி செய்யலாமா? எல்லார விட யோசிச்சு பாருங்க, நம்ம தான் யாரு ஆராதிக்கிறோன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது யார்கிட்ட வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக நான் நடனம் ஆடினேன்றாரு. நம்ம யாருக்கு முன்பதாக நிற்கிறோம் நம்ம யோசிக்கிறோமா? எல்லாரும் விட நம் தேவனுடைய குணாதிசயங்கள் யாருக்கு இங்க தெரியும்? நம்ம படிச்சுக்கிட்டு வரலையா? யோசிச்சு பாருங்க, அவருடைய அறிவு, தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம ஏன் படிக்கிறோம்? அதெல்லாம் படிச்சு படிச்சு அறிவை நிரப்பிக்கிறதுக்கா? இவர் இப்பேற்பட்டவர்னு தெரியும் போது, அது தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு முன்பதாக வரும் போது, அவரை நினைச்சு 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 ஒவ்வொரு குணாதிசயங்களும் நினைச்சு பார்க்கும் போது, அவர் தனியல்பு உள்ளவர், அவருக்கு யாருமே தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நம்ம யாருமே அவருக்கு தேவையில்லை, உலகம் தேவையில்லை, தேவதூதர்கள் தேவையில்லை, அவர் என்றென்றும் எந்த தேவையும் இல்லாத தனியல்புள்ள செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட், எரு ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத, எந்த தேவையும் இல்லாத நாம் இருந்தாலும் நம்மளை படைத்தாரே என்ன ஒரு தேவன், நம்மளை படைத்தது மாத்திரம் இல்ல, நம்முடைய மீட்புக்காக இத்தே பெரிய தியாகத்தை செய்தாரே. அவருக்கு முன்பதாக நிற்கும் போது அவரை யோசிச்சுக்கிட்டு இப்பேற்பட்டவரும் ஒருத்தர் இருப்பாரா? எல்லையற்றவர், மாட்சிமையானவர், மிகுந்த பரிசுத்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் குணாதிசயங்களை நினைச்சு நினைச்சு பார்க்கும் போது நமக்கு டான்ஸ் வரக்கூடாதுதான். ஏன் டான்ஸ் ஆடுறது அளவுக்கு அதிக அளவுக்கு ஆனந்தம் நமக்கு வரக்கூடாது அவருக்கு முன்னாடி நினைக்கும் போது. நீங்க நினைச்சு பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் வெண்ட் எங்க உங்களுக்கு? அவரெல்லாம் அறிவை வேணும், அறிவை வளர்த்துக்கிறது இல்லை. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணுங்க. தாவீது நினைச்ச மாதிரி அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய இறையாண்மையினுடைய குணாதிசயங்கள், எவ்வளவு இறக்கம் உள்ளவர்லாம் நினைச்சு பார்த்து அவர் ஆராதிக்கணும். நம்ம தெரிந்து கொள்ளுதல நினைச்சு பார்த்து, தாவீது தெரிந்து கொள்ளுதல நினைச்சு பார்த்தாரு, எவ்வளவு அவருக்கு ஆனந்தாச்சு. எத்தனை கோடி மக்கள் நான் சில நேரங்களும் அதை நினைச்சு பார்க்கணும். ரெண்டுதான் ஆண்டவருடைய ஆராதனையில் அவர் குணாதிசயங்கள், அவர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளுக்கு மீட்பின் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. நினைச்சு பாருங்களேன் எவ்வளவு நம்ம ஆனந்தப்படணும். எத்தனை கோடி மக்கள் அவங்கள எல்லாம் விட்டுட்டார், நம்முடைய முத்திதாக்களை விட்டுட்டார், நம்ம ஊர்ல இருக்கிறவங்களை விட்டுட்டார். எத்தனை கோடி மக்களுக்கு சத்தியம் தெரியாம சொன்னாலும் புரியாம எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்படல, என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? யோசிச்சு பார்க்கிறீங்களா? என்னை ஏன் தெரிந்து கொண்டாரு? என்னை தெரிந்து கொண்டு, நித்தியத்தில் என்னை தெரிந்து கொண்டு, என் அன்பு கூர்ந்து தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி ஒரு முடிந்த ரட்சிப்பு அடைந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த என்னை தேடி அவருடைய வார்த்தை ஆவியை அனுப்பி பரலோகத்துக்கு போய் அந்த ஆவியின் மூலமாக சுவிசேஷத்தை என் அடைய வைத்து செய்து திப்ப உறுதியா என்னை அழைத்து என்னை நீட்டு மறுஜன்மம் கொடுத்து என்ன அதிசயம் காரியங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறாரே, என்னை எப்படியெல்லாம் நடத்துகிறாரே நினைச்சு பார்த்து அதை ஆண்டவர் ஆராதிக்கணும். தாவி இதுக்கு பாருங்க, கடவுளை ஆராதிக்கணும்னு வருது. நம்ம ஏன் பாடுறோம் ஆராதனையில? உண்மைத்தான், டான்ஸ் ஆடக்கூடாதுதான், வெறும் டான்ஸ் ஆடித்தான், அது ஆனந்த பெருக்கில் அவர் செய்யறாரு. ஆனா நம்ம பாட்டு ஏன், நம்ம ஏன் பாடுறோம் தெரியுமா? நம்ம வாய்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்கா? இல்லங்க, நம்முடைய அடக்க முடியாத ஆனந்தத்தை பேரின்பத்தை ஆண்டவர் மேல இருக்கிற நன்றிக்கு ஒரு அவுட்லெட் தான், ஒரு வெளிப்பாடு தான். அந்த வார்த்தைகள் கூட அவ்வளவு சில நேரங்கள்ல முக்கியம் இல்ல, சாதாரண வார்த்தைகளா இருந்தாலும் சரி, நன்றி பெருக்கல நம்ம காண்டி நிறைந்திருந்தோம்னா அந்த பாட்டு என்ன ஆனந்தத்தோடு பாடும், என்ன ஆனந்தத்தோடு பாடும். அதுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ள இவ்வளவு சத்தியமோ எவ்வளவு ஆண்டவரை பத்தி தெரிஞ்சு சத்தியங்கள்லாம் தெரியும் போது அதை காட்டுகிற இடம் ஆராதனை. ஆகவே நாம் ஆராதிக்க வரும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம சந்தோஷத்தோட ஆண்டவரை ஆராதிக்கணும்ன்றதுக்கு காரணங்கள் நான் சொல்லணுமா உங்களுக்கு? இன்னும் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு சோகமான சமுதாயத்துல நம்ம வாழ்ற, எங்க போனாலும் சோகம்தான். அவங்களுக்கு தெரிஞ்ச சந்தோஷங்கள்லாம் என்ன? ஆட்டம் பாட்டம் குடி வெறி, அதுதான் சந்தோஷம். ஆனா தேவனுக்கு சமூகத்திலே தான் உச்சக்கட்ட, நம்முடைய சமூகத்திலேயே பரிபூர்ண ஆனந்தமும் பேரின்பமும் உண்டு. இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறது நம்ம தானே. ஏன் இதெல்லாம் வேதனையோடு சொல்றேன்னா, சபிக்கப்பட்ட அறகுறை தூக்கத்தின் ஆராதனையை நம்ம நிறுத்துவோமா? நிறுத்துவோமா? பழையற்பாடு அந்த நிழல் உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியை எடுத்துட்டு வரும்போதே அந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆனந்தம்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை முடிந்ததுன்னு அதனோட நிறைவேறுதலாக இயேசு நமக்கு செய்து மீட்பை கொடுத்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக வரும்போது ஐயோ அந்த சபிக்கப்பட்ட அறகுறை தூக்கத்துல வாய கூட திறக்காம உணர்வு கூட இல்லாத ஒரு ஆராதனையை செலுத்துறமே, சில நேரங்களில் எனக்கு கோபம் வரும், சில பேரை விரட்டி எங்கேயாவது சாவு வீட்டுக்கு போய் ஒப்பாரி வைங்க, இங்க ஆராதனை பண்ணாதீங்க அப்படின்னு வரும். என்ன ஆண்டவர் உன்னை ரட்சித்து நீ இப்படியா பாடுறது, இப்படியா ஆண்டவருடைய சந்நிதியில நீ வர்றது? தாவீது சொல்றாரு, ஆண்டவருடைய சந்நிதியில நான் ஆர்ப்பரிப்பும் ஆனந்தமா பாடுவேன். பாட்டு கேலி பண்ணல, இது உண்மையா அப்படிதான் பண்றீங்க சில பேர். ஏன் உங்களுக்கு வேற என்ன செய்யணும்? ஆண்டவர் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வேற என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்க, அந்த சபிக்கப்பட்ட ஆராதனை நம்ம கிட்ட அகண்டு போகணும். வாயை திறக்கிறதும் கஷ்டம், வாயை திறக்கிறதும் கஷ்டம். ஆண்டவர் தான் நம்மள மாத்தணும். ஒருபோதும் இந்த போரிங், இந்த உணர்வு இல்லாத ஆராதனையை நம்ம செய்யணும். ஏன்னா அது ஒரு வியாதி மாதிரி. நம்ம வந்து ஒரு ஊக்கத்தோடு ஆவியில நிறைஞ்சு நம்ம பாடும்போது பின்னாடி இருக்கிறவங்களும் அப்படிதான் பாடுவாங்க. சில நேரங்களில் யாராவது வெளியில இருந்து சோர்வா வரும்போது அவங்களை தூக்குற மாதிரி இருக்கணும் நம்ம ஆராதனை. நம்ம வந்து அவங்க ஊக்கமா வந்தாலும் நம்ம பாட்டு அவங்கள ஒப்பாரி வச்சிருவோம் போல இருக்கு. அவே விசாரிச்சு வாசிப்பிடணும், அவே தொடர்த்து நம்ம அந்த ஒரு ஆராதிக்காவே இருக்கலாம் அப்படி செய்யறத விட. ஏன் யோசிச்சு பாருங்க, டல் வர்ஷிப் ரொம்ப ஆபத்துங்க. ஏன்னா சில நேரங்களில் டல் வர்ஷிப் ஏதாவது ஆபத்து இருக்கும்போது 100 நம்பர் கூப்பிடணும் வாங்க இல்லைங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டல்லா வர்ஷிப் பண்ணணும்னா 100வது சங்கீதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 100வது சங்கீதம் இப்படி சொல்லுது பாருங்களேன். உங்களுக்கு எப்பனா டல்லா வர்ஷிப்புக்கு வந்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை படிச்சுட்டு வாங்க. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள். அடுத்தது என்ன வருது? மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துங்கள். ஒப்பாரியோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தக்கூடாது. அது அடுத்து தொடர்ந்து என்ன? ஆனந்தத்தோடு அவர் சந்நிதிக்கு வாருங்கள். எப்படி வரணும்? ஒரு வேண்டாம் இருப்பா, அதன் மூலமா ஆண்டவரை எவ்வளவு கேவலப்படுத்துறோம் யோசிச்சு பாக்குறீங்களா? நம்முடைய பாட்டின் மூலமா, செத்த ஆராதனையின் மூலமாக ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு தான் அவருடைய சந்நிதிக்கு முன்பதாக வாருங்கள். இது ஏன் வியாகுலத்தோடு நான் சொல்றேன்னா, இவ்வளோ நமக்கு செஞ்ச தேவனுக்கு நாம் என்ன திருப்பி கொடுக்க போறோம் தெரியுமா? ஒன்னே ஒன்னு தான் திருப்பி கொடுக்கிறோம், ஒன்னே ஒண்ணுதான் திருப்பி. நமக்கு பணம் வருது ஒன்னும் தேவையில்லை, அவர் கொடுக்கறது பாக்கியம், அதனால குடுக்கறோம், அதனால நமக்கு ஆசீர்வாதம் வரும்ன்ற சுயநலமும் அதுல இருக்கு. ஒண்ணுமே அவர் கேட்கறது இல்லை, ஒண்ணுமே நம்ம கொடுக்க முடியாது. நம்முடைய மீட்பு முழுசா அடைஞ்சாயிருச்சு, அதுக்கு ஒண்ணுமே நம்ம சேர்க்க முடியாது. நம்ம செய்யறது எதுவுமே அவரு சேர போறது இல்ல. ஒரே காரியம் நமக்கு அவருக்கு செய்யறது என்ன தெரியுமா, ஒரே காரியம் நம்ம அவருக்கு கொடுக்கறது என்ன தெரியுமா, இருதயம் நிறைந்த ஆராதனை. அது ஒண்ணு தான், அது ஒண்ணு தான். வர்ஷிப் வந்து நம்ம ஆண்டவருக்கு செலுத்துற ஆராதனை. அதனாலதான் 119:16 சங்கீதம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன். அவர் எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் நான் என்னத்தை செய்வேன். தாவீது யோசிச்சு பார்க்கிறாரு, கடைசியில் அவர் என்ன முடிவு பண்றாரு பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அது ஒன்னு தான் என்னால, நான் ஒன்னு தான் என்னால் செய்ய முடியும். அவர் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிற எல்லாத்துக்கும் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு நான் அவரை பாடி ஆராதிப்பேன். நீங்க ஏன் இப்படி வரீங்க ஆராதனைக்கு, ஆராதனைக்கு என்னத்தை கொடுக்கறீங்க? சில பேர் கஞ்ச பிஸ்னா அறியுன்னு இல்லைங்களா, கொஞ்சம் தான் சந்தோஷமா பாட, கொஞ்சம் தான் சத்தமா பாட. வீட்டுல குரல் அவ்வளவு வசத்துற, ஏன் இங்க குரலே வரமாட்டேன், ஏன் இங்க பாட்டே வரமாட்டேன், ஏன் இதெல்லாம் நம்மளே நம்மளே யோசிச்சு, நானும் என்னையே யோசிச்சுக்கிறேங்க. ஏன் ஏன் இந்த பெந்தகோஸ்த ஆளுங்களுக்கு தான் தெரியுமா சத்தமா பாடுறது, ஏன் நமக்கெல்லாம் உள்ளத்துல இருந்து பாட வராதா? இங்க வந்து சேர்றவங்க அப்படியே தூக்கிட்டு போனோம், நம்ம அவங்களுக்கு பரலோகத்துக்கு போற மாதிரி நம்ம பாட்டுங்க இருக்காதா? ஏன் நம்ம இப்படி பண்றோம், மாத்திக்கணுமே நம்ம. இதுல அதான் நம்ம படிக்கணும், தாவீதுடைய நடனத்துல நம்ம நடனம் ஆடணும்னு இல்ல, அது நடனம் ஆடக்கூடாது, அதனால நம்ம செத்த ஆராதனை செய்யணும்னு இல்ல. அவரை பார்த்து படிங்க, என்ன முழு உள்ளத்தோட ஆண்டவர் ஆராதிச்சே, மகிழ்ச்சியோட ஆண்டவர் ஆராதிக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு செய்யறது இது ஒண்ணுதானே, ஒண்ணுதானே. தாவீது ஓபேது வீட்டுக்கு போகும்போது என்னையும் எதிர்பார்த்து போல, எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு போல, எனக்கு ஏதாவது வரமானு போகல. நம்முடைய பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா, எப்ப பாரு ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு கொடுக்கணும், நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம், வாங்கிக்கிட்டே இருப்போம். அவர் ஆசீர்வாதம் கொடுக்கணும், வார்த்தையை கொடுக்கணும், அது அறிவை கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம மாத்திரம் வாங்கிக்கிட்டே இருப்போம். ஆனா என்னத்தை கொடுப்போம், ஒன்னும் கொடுக்க மாட்டோம். ஏதாவது பாடு, எனக்கு ஆராதனைய செலுத்து. பாருங்களேன் சங்கீதம் 99:1 வருது, பலவான்களே பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அவருக்கு கொடுங்க, அவருக்கு கொடுங்க. நம்ம வாங்கி வாங்கி வாங்குறதுலயே இருக்கும் சுயநலம், எல்லாத்துலயும் சுயநலம். எனக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, அது இருக்குதுன்னு. அதுதான் நான் வாழ்க்கையிலேயே கொடுக்கிற ஒரே காரியம் கர்த்தருக்கு ஆராதனை. அதை நான் எப்படி செய்ய போறேன், ஒவ்வொருத்தரும் யோசிச்சுக்கல பர்சனலா. ஏன்னா பர்சனலா இதுல ஒரு எழுப்புதல் ஏற்படலைன்னா சபையா எழுப்புதல் வராது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களையே ஒரு வந்தா ஒரு மொபைல்ல உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாரையும் நீங்க ஆராதனை எப்படி பண்றீங்க ஆண்டவருக்குன்னு போய் வீட்டுல போய் பாருங்க. இதான் என்னால கொடுக்க முடியும், இவ்வளவுதானா என்னால கொடுக்க முடியும், இவ்வளவு பெரிய தேவனுக்கு, இவ்வளவு செஞ்ச தேவனுக்கு. நம்ம எல்லாரும் நம்ம வெக்கப்படணுங்க, தாவீதை பார்த்து அதை பார்த்து வெக்கப்படணும். ஓகே, அவர் எவ்வளவு பெரிய தேவன். அவர் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு வர தலைப்புல, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற விதத்துல ஆராதிக்கும் போது அவருடைய அனுகிரகம் பிரசன்னம் நமக்கு மத்தியில கிடைக்குது. ரெண்டாவது, எல்லாம் கடந்து அடக்க முடியாத ஆனந்தம் அவருடைய பிரசன்னம் நமக்கு ஏற்படுது. மூன்றாவதாக, அவரை நாம் ஆராதிக்கும் போது இப்படி உண்மையா ஆனந்தத்தோடு ஆராதிக்கும் போது பெரிய தெய்வீகமான ஆசீர்வாதங்களான சமாதானம், சந்தோஷம், ஆவிக்குரிய வரங்களோடு ஒரு விசாலமான ஒரு தாராளமான மனசோடு நாம் வீட்டுக்கு போறோம். பாருங்களா அவங்க எப்படி வந்து முடிச்சாங்க அந்த ஆராதனைய, 17வது வசனம் படிங்களா. ரெண்டு சாமியர்
உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சித்தொல்லையும் ஒவ்வொரு படி சுவாசிரத்தையும் பங்கிட்டான்.
தாவீது அங்க வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிய அங்க வந்து அவர் ஏற்படுத்தின இடத்துல அவரு இறக்குறாரு. எடுக்கிற பிறகு சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் அவர் கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். அது வரும்போதும் ஒரு சங்கீதம் எழுதியிருக்கிறார், அது தூக்கும் போது ஒரு சங்கீதம், ஆலயத்துக்குள்ள அந்த எருசலேமுக்குள்ள வரும்போதும் சங்கீதம் 29. அதெல்லாம் நம்ம வருங்காலத்துல படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதுல என்ன மாதிரி பிரம்மாண்டமா எழுதியிருக்கிறார் தெரியுமா? வாசல்களே உயருங்கள், தலைகளே உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அதே வர மாதிரி ராஜாதி ராஜன் உங்க நகரத்துக்குள்ள வருகிறார், உயருங்கள் எல்லாருமே. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமா அதை உள்ள கொண்டு வராரு. அந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அது வருகிற அந்த சந்தோஷம், அந்த அந்த ஆர்ப்பரிப்பு எல்லாம் நீங்க பார்க்க முடியும். பத்திரமாக அந்த பெட்டி வருது, எந்த விதமான விபத்து போன வாட்டி ஏற்பட்ட மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு நன்றி செலுத்தும் படிக்கு அங்க வந்த உடனே பல பலிகளையும் அங்கேயும் செலுத்துற இல்லைங்களா, செலுத்திட்டு அவரு ஜனங்களை அங்க ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. எல்லா ஜனங்களையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இங்க ஆண்டவருக்கு செய்த ஆராதனைய பார்த்து உங்க எவ்வளவு கஷ்டத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க, பல பிரயாணம் செய்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க, இந்த பிரயாணம் ஒருபோதும் வீணா போவார், நீங்க செஞ்ச கஷ்டம் ஒருபோதும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்காம விட மாட்டார், பல மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களா. அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஆசீர்வதிச்சா உண்மையாக அது பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அதை முடிச்சு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போறாங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறாங்க. நான் இது ஒரு நல்ல உதாரணம், நம்மளும் ஆராதனையை முடிக்கும் போது இல்லைங்களா, நம்ம அநேக டைம்ல நான் கூட அதை பிராக்டிஸ் பண்ணோம்னு பார்ப்போம். ஒரு சாமன் முடிச்ச பிறகு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம் இல்லைங்களா. அது கடவுளுடைய ஒரு பெனிடிக்ஷன் வாங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை செய்யும் போது அவர் நம்மளை எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இப்பெல்லாம் நீங்களாம் தூரத்துல இருந்து வரீங்க இல்லைங்களா, எவ்வளோ ரிஸ்க், எவ்வளோ பிரயாணம், டிராபிக், அதெல்லாம் ஆண்டவர் பாக்குறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டியூ நோ தட் ஆண்டவர் அந்த பாக்குற ஒரு முயற்சி, நீங்க வருகிற முயற்சி, சில இதெல்லாம் எடுக்கிற முயற்சி எல்லாத்தையும் பார்த்து அதுல அது தகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காம விடுறதே இல்லையா? வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ கொடுமை, எங்க வீட்டுல சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்னு போலீஸ் எல்லாம் கூட போட்டாங்க எனக்கு. இவன் எப்படியாவது சர்ச்சுக்கு போகாம நிறுத்தணும், என்னன்னு பண்ணி பார்த்தாங்க. நான் போவேன், என்னன்னு பண்ணி வேலை போனாலும் போவேன்னு போயிருக்கிறேன். அதெல்லாம் பார்த்த ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காம விடுறதே இல்லை. அது அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். தாவீது அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, நம்ம செஞ்ச முயற்சிக்கெல்லாம் அவர் ஆசீர்வாதம் கொடுக்கறது. இந்த 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த முழு கூட்டத்துக்கும் நம்ம போட்டிருக்கு பாருங்களேன், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தாவீது பெரிய விருந்து. என்ன சொல்றது, பெரிய தாவீதுடைய ஒரு ட்ரெஷர் ஹவுஸ், அவருடைய பொக்கிஷ கதவை மனுஷன் திறக்கிறாரு, பண்டக சாலைய திறந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் விருந்து, விருந்து பெரிய விருந்து எல்லாருக்கும். அங்க என்ன போட்டிருக்கு, ஆண்கள் பெண்கள்னு போட்டிருக்கு. அப்ப பிள்ளைங்களை விட்டுருவாங்களா பட்னியா? இல்ல, பிள்ளைங்க ஒன்னு ரெண்டு இருக்காது. அந்த காலத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் போடணும்னா எவ்வளவு பெருசு அவருடைய ட்ரெஷர் ஹவுஸ் ஓப்பன், எவ்வளவு செலவாயிருக்கும், எவ்வளவு செலவாயிருக்கும். ஆண்டவரை உள்ளத்தோடு ஆராதிக்கும் போது நமக்கு கிடைக்கிற தாராள மனசு பயங்கரமா இருக்கும். பயங்கரம் புதிய பாடலாத பார்க்கல, அவங்க அப்பம் பிக்குதலையும் உபதேசத்திலையும் தரித்திருக்கும் போது வெளியே போய் ஒரு ஒருத்தர் இருக்கிற தேவைகளை சந்திக்கணும்னு பார்த்தாங்க இல்லைங்களா. தங்களுக்கு உள்ளதை கூட கொடுத்துட்டு மத்தம் அவங்களுடைய தேவையை தாராள இருதயம் செயலாற்று அப்பத்தான் அவங்களுக்கு வருது இல்லைங்களா. அந்த மக்கள் தேவனுடைய மக்களுடைய தேவைகளை பார்க்கணும்னு அவங்க பார்த்தாங்க. அதை பத்தி எல்லாம் தாவீதுக்கு கேர் இல்லை இல்லைங்களா. எல்லாம் ஓபன் பண்ணி எல்லாம் தாராளமாக விருந்து வைக்கிறாரு. விருந்து வைக்கிறது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் ஆணு பெண்ணுக்கு என்னென்ன கொடுத்தாரு பாருங்க. ஒரு ஒரு பிரெட், ஒரு லோஃப், ஒரு கேக் மாதிரி, அது பெரிய லோஃப் கேக். அப்புறம் ஒரு திரட்சி துண்டுனா ஒரு கறி, பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒருவேளை ரெண்டு ரெண்டு கேஜி இருக்கலாம். கறி பீஸ் கொடுக்கிறார் அந்த காலத்துல கிஃப்ட், எல்லாரும் எடுத்துட்டு போங்கன்னு. அது மாத்திரம் இல்ல, ஒரு ஒரு அது பாட்டில் இதுல இருந்து திராட்சை ரசம் ஒன்று போட்டிருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லி, இதுல இருந்து செய்யப்பட்ட ஒரு வைன், ஒரு ரேசன்ஸ் அதெல்லாம் போட்டு செய்வாங்க, ரொம்ப காஸ்ட்லி வைன். அந்த வைன் திராட்சை ரசம் பாட்டில் கொடுக்கறாரு. ஒருத்தருக்கு குடும்பத்துக்கு ஒண்ணு இல்ல, எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வழங்கி வீசி கிஃப்டா கொடுக்கற, ரொம்ப பெரிய கிஃப்ட் அது. ஆக்சுவலா அதை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷன் அதை திறந்து எல்லாருக்கும் பெரிய விருந்த வச்சுட்டு எல்லாரையும் அனுப்புற, ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து. இதத்தான் புதிய ஏற்பாடுல பல பல வேதத்தை வளர்க்கிறவங்க, இது வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து அந்த எருசலேம்ல இறங்கினது வந்து இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போய் உட்கார்ந்ததுக்கு ஒரு அடையாளமாக பார்க்கிறாங்க. ஏன்னா அவர் பரலோகத்துக்கு ஏறி போய் உட்காரும் போது சிங்காசனத்துல நம்மளுடைய தேவனாக, நம்மளுடைய தாவீதாக அவர் என்ன பண்ணாரு, சபைக்கு பயங்கரமான எண்ணி முடியாத வரங்களை அவர் அனுப்பினார், கிஃப்ட் அனுப்பினார் இல்லைங்களா. புதிய ஏற்பாடுல சொல்லுது அவர் அனுப்பின கிஃப்ட் தான் பரிசுத்தாவிய கொடுத்தாரு, நமக்கு நீதிமானாக்குதல், நமக்கு அவர் எண்ணி முடியாத மதிக்க முடியாத எல்லையற்ற வரங்களை அவர் கொடுத்தார். நம்மள மாதிரி பாவிகளுக்கு நம்முடைய சுதந்திரவாதிகளாக நீதிமான்களாக எபேசியர் 4 சொல்லுது இல்லையா, பல அந்த கிஃப்ட்ஸோடு பரிசுத்தாவியை ஏவி சில போதகர்களாக, சில பேர் எவாஞ்சலிஸ்டா, சில பேர் ஊழியக்காரர்களாக, சில பேர் பாஸ்டர்ஸ்களாக அவர் கடவுள் அனுப்புறார். நம்ம வாழ்க்கைக்கு கிஃப்டா இருக்கும்போது ஆவிக்குரிய வரங்களாக அவர் கொடுக்கிறார். பவுல் இதே தான் கோட் பண்றார், ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போய் ஆவியை பொழுந்து ஆவியின் மூலமா பல வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை நமக்கு கொடுக்கிறார். தேவனை உண்மையை ஆராதிக்கும் போது இதாங்க நமக்கு நடக்குது. நம்ம வந்து சபையை ஆராதிக்கும் போது நமக்குள்ள ஏன் ஆவிக்குரிய வரங்கள் இல்ல, யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? ஆவிக்குரிய வரங்கள் பரிசுத்தாவி கொடுக்கிறார். அவங்க அவருடைய ஞானத்தின் படி பகுத்தறிந்து கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனையை நாம் செய்யும் போது மிகுந்த சந்தோஷத்தோடு, திருப்தியோடு, தாராள மனத்தோடு வீட்டுக்கு போறது மாத்திரம் இல்ல, நாம் ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்களாக வீட்டுக்கு போறோம். அதுல ஒரு வரம் தான் சுவிசேஷத்தை ஆர்வத்தோடு மக்களுக்கு போய் எடுத்து சொல்லணும்ன்ற ஆத்தும பாரமும் சுவிசேஷ வரங்களும் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா. அதுலதான் வர்ஷிப் வந்து நம்மள சுவிசேஷ பணியில ஊக்கப்படுத்தும். ஆகவே இது மூணு காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம், இதோடு முடிக்கலாம், தொடர்ச்சியா படிக்கணும். ரொம்ப பாரத்தோடு நாம சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். மூணு காரியம், தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்துல ஆராதிக்கும் போது என்ன நடக்குது? முதலாவது ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு மத்தியில் ஏற்படுகிறது. இரண்டாவதாக அவருடைய ஆனந்த சந்தோஷம் இல்லைங்களா, எல்லாம் கடந்த ஆனந்த சந்தோஷம் நமக்கு மத்தியில் ஆவியானவர்னால் நமக்கு வருகிறது. மூன்றாவதாக திருப்தியோடு, சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய வரங்களை பெற்றவர்களாக, ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் வீட்டுக்கு போறோம். தேவன் இப்படிப்பட்ட ஆராதனை செய்கிற சபையாக நம்மளை மாத்தட்டும். ஜெபி.